SBS தமிழ்.
வணக்கம் சத்யநாதன் அவர்களே.
வணக்கம் ரைசல் அவர்களே.
இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து நாம் சனிக்கிழமை வந்து தேர்தலில் வாக்களிக்க போகிறோம் இல்லையா?
ஆமாம்.
இப்போ இது வந்து ஒரு 46வது நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா?
ஆமாம்.
இந்த தேர்தலில் நம்ம மக்கள் எத்தனை எம்பிக்கள் அல்லது எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய போகிறாங்க?
பாராளுமன்றத்திலே கீழ்சபை என்ற மக்கள் பிரதிநிதிகள் சபையும் மேல் சபை என்ற செனட் சபையும் இருப்பதை நேர்கள் அறிவார்கள். ஒரு மசோதா சட்ட வடிவம் பெறுவதற்கு இந்த இரண்டு அவைகளின் ஒப்புதலும் தேவை. கீழ்ச்சபை என்ற மக்கள் பிரதிநிதிகள் சபைக்கு வழமை போல இந்த தடவையும் 150 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். ரைசல், எந்த ஒரு கட்சி அல்லது கூட்டணி 76 ஆசனங்களில் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆசனங்களில் வெற்றி பெறுகிறது, அந்த கட்சி அல்லது கூட்டணி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்க முடியும். கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் லிபரல் நேஷனல் கூட்டணிக்கு 73 ஆசனங்களும் லேபர் கட்சிக்கு 69 ஆசனங்களும் இருந்தன. எஞ்சிய 8 ஆசனங்களை சுயேட்சை, கிரீன்ஸ் மற்றும் சிறு கட்சியினர் பெற்றிருந்தார்கள். மக்கள் பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 3 ஆண்டுகளாகும். 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பொதுத் தேர்தல் நடைபெறும். புதிய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். பதவிக்காலம் முடியும் முன்பு ஒருவர் ராஜினாமா செய்தாலோ அல்லது இறக்க நேரிட்டாலோ அந்த தொகுதியில் உபதேர்தல் அல்லது பை இலெக்ஷன் நடத்தப்படும். அதிலிருந்து ஒரு உறுப்பினர் புதிதாக தேர்வு செய்யப்படுவார். மேற்சபை என்ற செனச்சபையை பார்க்கும்போது இந்த சபையில் மொத்தம் 76 உறுப்பினர்கள் இருப்பார்கள். மாநிலத்துக்கு 12 உறுப்பினர்கள் என்ற வகையில் 6 மாநிலங்களுக்கும் 72 செனட்டர்களும், ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரி என்ற தலைநகர் பிராந்தியம், நோர்தன் டெரிட்டரி என்ற வடக்கு பிராந்தியம் ஆகியவற்றை பிரதிநிதித்துவம் செய்ய தலா 2 செனட்டர்களுமாக மொத்தம் 76 செனட்டர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த செனட்டர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 76 செனட்டர்கள் உறுப்பினர்களாக இருந்த போதும் இந்த முறை, அதாவது ஒவ்வொரு பொது தேர்தலின் போதும், 38 செனட்டர்கள் மட்டுமே புதிதாக தேர்வு செய்யப்படுவார்கள். பதவியில் நீடிக்கும் 38 செனட்டர்கள் 2016 ஆண்டு பொது தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்பதால் இவர்களது பதவிக்காலம் 2022 தான் முடிவடையும். அப்போது வரும் பொது தேர்தலில் தான் இவர்களுக்கான இடம் நிரப்பப்படும். தேர்தலிலே தெரிவு செய்யப்படுகின்ற செனட்டருடைய பதவிக்காலம் 2025 ஆண்டிலே தான் முடிவடையும். அந்த 38 பேரும் தங்களது பதவிக்காலமான 6 வருடங்கள் வரை பதவியில் இருப்பார்கள். இவர்களுள் யாராவது ஒருவர் பதவிக்காலம் முடியும் முன்பு ராஜினாமா செய்தாலோ அல்லது இறக்க நேரிட்டாலோ அவர்கள் எந்த கட்சியை அல்லது அணியை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் அக்கட்சியோ அல்லது அணியோ மற்றொருவரை பிரேரித்து அவரை பதவியில் அமர்த்தும்.
சத்யநாதன் அவர்களே, இப்போ பிரைமரி ஓட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா?
ஆமாம்.
இப்போ பிரைமரி ஓட்டுன்னு சொல்லிக்கிறோம், அல்லது இன்னும் ஒரு வகையான வாக்கு வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஓட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்?
வாக்காளர் ஒருவர் ஒரு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை தமது விருப்பத்தின் அடிப்படையில் 1, 2, 3 என்று வரிசைப்படுத்துவதை ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங் சிஸ்டம் என்று சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை ஒரு தொகுதியில் உள்ள வாக்காளர்களுள் 50% அதிகமானோர் முதலாவது தெரிவாக தெரிவு செய்திருந்தால், அவருக்கு முதலிடத்தை வழங்கியிருந்தால், இந்த வாக்குகள் அவருக்கு கிடைத்த பிரைமரி ஓட்ஸ் என்று அழைக்கப்படும். இதன் அடிப்படையில் அவர் பிரைமரி வாக்குகள் 50% அதிகமாக பெற்று வெற்றி பெற்றவர் என்று அறிவிக்கப்படுவார். வேட்பாளர்களுள் ஒருவரும் 50% அதிகமான பிரைமரி வாக்குகளை பெறாவிட்டால் இந்த ப்ரிஃபரன்ஸ் சிஸ்டம் ஆஃப் ஓட்டிங் நடைமுறைப்படுத்தப்படும். அதன்படி ஆக குறைந்த பிரைமரி ஓட்ஸுகளை அடிப்படை வாக்குகளை பெற்ற போட்டியாளர் போட்டியிலிருந்து நீக்கப்படுவார். இந்த நீக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கு வாக்களித்தவர்கள் யாரை இரண்டாவது தெரிவாக தெரிவு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வாக்குகள் பகிர்ந்து அளிக்கப்படும். இதை ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங் என்று அழைக்கிறோம். போட்டியிட்ட வேட்பாளர்களுள் ஒருவர் தனது அடிப்படை வாக்குகள், அதாவது பிரைமரி ஓட் மற்றும் விருப்பு வாக்குகள் ப்ரிஃபரன்ஸ் ஓட் என்று இரண்டையும் சேர்த்து 50% மேலான வாக்குகளை பெற்றிருக்கிறார், அல்லது போட்டியிட்டவர்களுள் ஆக கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்ற நிலை உருவாகும் வரை மீண்டும் மீண்டும் வாக்குகள் எண்ணப்படும். ஒவ்வொரு முறையும் ஆக குறைந்த அடிப்படை பிரைமரி வாக்குகள் அடிப்படை வாக்குகளை பெற்ற வேட்பாளர் நீக்கப்பட்டு அவரது இரண்டாவது தெரிவு எஞ்சியிருக்கும் வேட்பாளர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும். இது சற்று சிக்கலான முறை என்ற போதும் வாக்களித்த பெரும்பான்மை மக்களின் வாக்குகளுக்கும் ஒரு அதிகாரம், அவர் கௌரவம் அளிக்கும் விதமாக இந்த முறை நமது நாட்டில் அமலில் இருக்கிறது.
சரி, இப்போ மார்ஜினல் சீட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா?
ஆமாம்.
ஏன் வந்து மார்ஜினல் சீட் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீட்டு அல்லது பல கட்சிகளும் கூட அந்த மார்ஜினல் சீட்டே கண்ணி வச்சு தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் செய்தல. ஏன் அப்படியான முக்கியத்துவம் அதுக்கு?
இந்த மார்ஜினல் சீட்ஸ் என்ற தொகுதிகளை பார்க்கிற போது, ஒரு வேட்பாளர் ஆக குறைந்த பெரும்பான்மை வாக்குகளை பெற்று ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தால் அது மார்ஜினல் சீட் என்று அழைக்கப்படும். வெற்றி பெற்ற வாக்காளர் ஒருவர் 56% குறைவான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற தொகுதி மார்ஜினல் சீட் என்று அழைக்கப்படுகிறது. 56-60% இடையே வாக்குகள் பெற்றிருந்தால் அது ஃபேர்லி சேஃப் சீட், ஓரளவு பாதுகாப்பான அல்லது அந்த கட்சிக்கு உத்தரவாதமான தொகுதி ஃபேர்லி சேஃப் சீட் என்று அழைக்கப்படுகிறது. 60% அதிகமான வாக்குகளை ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதியில் பெற்றிருந்தால் அந்த தொகுதி சேஃப் சீட், மிகவும் பாதுகாப்பான தொகுதி அல்லது கட்சிக்கு உத்தரவாதமான தொகுதி என்று அழைக்கப்படுகிறது. ரீசல் பொது தேர்தலில் இந்த மார்ஜினல் சீட் என்ற தொகுதிகளே பிரதானமாக கட்சிகளால் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இந்த தொகுதிகள் தான் ஒரு கட்சியின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் தொகுதிகளாக இருக்கும். 2016 நடைபெற்ற பொது தேர்தலில் 23 தொகுதிகளில் லேபர் கட்சி மிக குறைவான பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல லிபரல் நேஷனல் கூட்டணி 2016 பொது தேர்தலில் சுமார் 28 மிக குறைந்த பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கிறது. குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் உள்ள ஹேர்பர்ட் என்ற தொகுதியில் லேபர் கட்சி வேட்பாளர் கேத்தி ஓ டூல் பெற்ற வெற்றி வெறும் 37 மட்டுமே அவரால் அந்த இடத்தில் அந்த தொகுதியில் வெற்றி பெற முடிந்தது. ஆகவே இந்த மார்ஜினல் சீட்டுகளை தக்க வைத்துக் கொள்வது யார், இழக்கப் போவது யார் என்பதை பொறுத்தே தேர்தல்களின் முடிவுகள் இருக்கும் என்பதால் எல்லா கட்சிகளும் இந்த மார்ஜினல் சீட் என்ற தொகுதிகள் மீது மிகவும் கண்காணிப்போடு கவனத்தோடு நடந்து கொள்கின்றனர்.
மிக்க நன்றி சத்யநாதன் அவர்களே, இந்த தேர்தல் நேரத்துல வந்து இது உபயோகமான தகவல், மிக்க நன்றி உங்களுக்கு.
நேயர்களுக்கு இந்த விளக்கங்கள் பயன்படும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil